நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
டொனேட் லைஃப் வாரம் ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 2 வரை உறுப்பு மற்றும் திசு தானம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படுகிறது. சிறுநீரகத்தை வேறொரு நபரிடமிருந்து பெற்றுக்கொண்ட மனைவி, அவருக்காக வழங்கியவரின் உறவினருக்கு தனது சிறுநீரகத்தை வழங்கிய கணவன், இவர்களின் கதையை எடுத்து வரும் நான் செல்வி இன்பசேகரன்.
வணக்கம் மல்லிகா. வணக்கம் கணேஷ்.
வணக்கம்.
உறுப்பு தானம், ஆர்கன் டொனேஷன், உங்களின் வாழ்க்கையில் கொண்டு வந்துள்ள மாற்றங்கள் என்ன என்று சொல்லுங்களேன்.
நான் வந்து 7.5 இயர்ஸ், 7.5 வருஷம் டயாலிசிஸ் பண்ணிருக்கிறேன். அப்போ சாப்பாடெல்லாம் ரொம்ப நிறைய விஷயம் சாப்பிட முடியாது, மெயின்லி புளி சாப்பிட முடியாது. நமக்கு சாம்பார் ரசம் அதெல்லாம் பண்ணவே முடியாது, வெறும் மோர் குழம்பு அந்த மாதிரிதான் சாப்பிட முடியும். பிகாஸ் புளி சாப்பிட முடியாது, புளி சாப்பிட்டா பொட்டாசியம் ஏறி போயிடும். தண்ணி குடிக்க முடியாது, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கப், இந்த டீ கப்ல ஒரு கப் தண்ணி தான் குடிக்க முடியும். அது ரொம்ப கஷ்டமான பீரியட் அந்த டயாலிசிஸ் பண்றப்போ. அதுல இருந்து இப்போ நல்லா ஃப்ரீயா சாப்பிட முடியறது, எல்லாம் சாப்பிட முடியுது. அந்த சாப்பாட்டிலேயே பெரிய சேஞ்ச்.
சரி, ஆர்கன் டொனேஷன் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்தது என்று சொன்னீர்கள், அதை சொல்லுங்களேன், இது எப்படி நடந்தது என்று சொல்லுங்கள்.
நான் முதல்ல பேஷண்டா போனப்போவே அந்த டாக்டர் அம்மா வந்து, உனக்கு சீக்கிரமா கிட்னி கொடுக்கணும், அதர்வைஸ் நல்ல ஹெல்த்ல இருக்க, உன் உடம்பெல்லாம் நல்லா இருக்கு, இந்த கிட்னியை தவிர வேற ஒரு ப்ராப்ளம் கிடையாது, ஒரு நல்ல கிட்னி கொடுத்தா உனக்கு நல்ல லைஃப் வரும்னு எங்க டாக்டர் எவ்ரி இயர் சொல்லுவாங்க. அந்த ஆனா எனக்கு டொனேஷன் லிஸ்ட்ல இருந்து எனக்கு கிட்னியே வரல. அதனால வருஷம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருந்தது.
சரி, இப்போ நீங்க இந்த மாதிரி பல வருடங்கள் நீங்க டயாலிசிஸ் செய்து கொண்டிருந்திருக்கிறீர்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செய்வதற்கான அந்த கிட்னி உறுப்பு எப்ப கிடைத்தது, அது எப்படி நடந்ததுன்னு சொல்லுங்களேன்.
லேடிஸ்க்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கம்பேர்ட் டு மென். அது என்னத்தினாலனா, நம்ம குழந்தைகள் பிறந்தா நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸ் வந்துடும், அதனால நீ மேட்ச் பண்றது கொஞ்சம் கஷ்டம். நிறைய ட்ரை பண்ணோம். அப்புறம் இந்த கவர்மெண்ட்ல கெவின் ரட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு புது ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாங்க, ஆர்கன் அண்ட் டிஷ்யூ அத்தாரிட்டின்னு ஒரு ஆர்கனைசேஷன், அதுல ஒரு நியூ ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாங்க, பேட் கிட்னி எக்ஸ்சேஞ்ச். அது என்னன்னா, என்னோட ஹஸ்பண்டோட கிட்னி எனக்கு டைரக்டா மேட்ச் ஆகல, பட் இது இந்த ப்ரோக்ராம் எப்படின்னா, இன்னொரு கப்புள் இருந்தாங்கன்னா அவங்களோட கிட்னியும் மேட்ச் ஆகலன்னா கிராஸா மேட்ச் பண்ணிடுவாங்க, அவங்களோட கிட்னி எனக்கு கொடுப்பாங்க, ஹஸ்பண்டோட கிட்னி அவளுக்கு கொடுப்பாங்க.
அப்படி பாக்கும்போது இதுக்கு வந்து இப்ப உங்க கணவரும் தயாரா இருக்கணும் இல்லையா, அவரோட கிட்னியை கொடுக்கறதுக்கு தயாரா இருந்திருக்கணும். அப்ப அவரோட மனநிலை எப்படின்னு நாங்க அவர்கிட்ட பேசுவோம். இந்த பேர் கிட்னி டொனேஷன் இத பத்தி நீங்க கேள்விப்பட்ட பிறகு உங்களோட மனநிலை எப்படி இருந்தது, நீங்க என்ன முடிவெடுத்தீங்க?
இது கேள்விப்படுறதுக்கு முன்னாலேயே மேட்ச் பண்ண பார்த்தாங்க. மேட்ச் பண்ணி பார்த்ததுல பிளட் குரூப் எல்லாம் மேட்ச் ஆகல முதல்ல, அதுக்கப்புறம் தான் இந்த பேர் கிட்னி டொனேஷன் ஒரு 7 வருஷம் கழிச்சுதான் அது வந்தது. அதர்வைஸ் இந்த 7 வருஷத்துல ஐ பீன் டேக்கிங் ஹர் டு த ஹாஸ்பிட்டல், அவங்களை ஆஸ்பத்திரி கூட்டு போய் ஆபரேஷன்னாக்க கூட்டு போய் கூட்டுன்னு வந்து அதெல்லாம் பண்ணி வேலையும் பண்ணிருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ இது பேட் கிட்னி வந்த உடனே சரின்னு இது பண்ணிட்டு.
சரி, இப்போ உங்களோட கிட்னி வந்து இன்னொரு கப்பல் ஒருத்தருக்கு தேவைப்படுற ஒருத்தருக்கு பொருந்தணும், அது மட்டும் இல்ல அவங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்க கொடுக்கற கிட்னி வந்து உங்களோட ஒய்ஃபுக்கு பொருந்தணும் இல்லையா?
இது அதிசயம் இருக்கணும். பிகாஸ் இது வந்து என்ன பண்றாங்கன்னாக்க, 3 மாசத்துக்கு ஒரு தடவை நான் போய் பிளட் கொடுத்துட்டு இருந்தேன், மல்லிகா மாசம் பிளட் கொடுத்துருந்தா இல்லையா. சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிளட்டை வந்து ஆர்கன் டிஷ்யூ டொனே அத்தாரிட்டிக்கு அனுப்பிச்சு அவங்க ஏதோ மேட்ச் எல்லாம் பண்றாங்க, கம்ப்யூட்டர் எல்லாம் வச்சு மேட்ச் பண்றாங்க. மேட்ச் பண்ணி இந்த பேர் கிட்னி மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் தென் அவங்க வந்து எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி மேட்ச் ஆயிருக்கு உங்களுக்கு இன்னும் இஷ்டமா அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட இருந்து கன்சல்ட் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க.
ஜூன்ல வந்து எங்க டாக்டர் வந்து எனக்கு ரிங் பண்ணி சொன்னாங்க, உனக்கு பேர் கிட்னி எக்ஸ்சேஞ்ச்ல இன்னொரு கப்பல் கண்டுபிடிச்சிருக்கோம், அவளோட கிட்னி உனக்கு நல்ல மேட்ச் ஆகும்னு சொல்லி ரிங் பண்ணாங்க. இந்த மாதிரி மேட்ச் ஆயிருக்கு வந்து ஒரு ஆபரேஷன் டேட் கொடுத்தாங்க. அப்போ இதுல வந்து 4 பேரும் ஹெல்த்தியா இருக்கணும். அதுல என்னாச்சு, அந்த ஆப்போசிட் பேர்ல அவங்களுக்கு அந்த கிட்னி கிடைக்கிற பர்சனுக்கு வந்து ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருக்கு, அதனால அப்புறம் அந்த ஆபரேஷன் நின்று போச்சு. அப்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டோம் நாங்க. 3 மாசம் கழிச்சு அந்த பர்சனுக்கு உடம்பு சரியா போயிடுச்சு, அதனால அப்புறம் நவம்பர்ல வந்து ஆபரேஷன் ஆச்சு. அந்த கப்புள் வந்து மெல்பர்ன்ல இருக்காங்க, அது அவ கப்புள்ல கூட தெரியாது, அவ பிரதர் அண்ட் சிஸ்டரா இருக்கலாம், ஃபாதர் அண்ட் டாட்டரா இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது ஒண்ணும். யார் கொடுத்தான்னு சொல்ல மாட்டாங்க, சீக்ரெட், அது கான்ஃபிடென்ஷியல்.
எதனால சொல்ல மாட்டாங்கன்னாக்க, ஐ திங்க் உங்க டைரக்டா போய் அவங்கள கண்காலேட் பண்றதோ அல்லது வேற ஏதாவது காம்பன்சேட் பண்றதோ அதெல்லாம் ஒண்ணுத்துக்கும் கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் இது பண்றாங்கன்னு நினைக்கிறேன்.
இப்ப உங்க ரெண்டு பேருக்குமே ஒரே சமயத்தில் தான் ஆபரேஷன் அறுவை சிகிச்சை நடந்ததா?
ஆமா, நான் வந்து முந்தின நாள் அட்மிட் ஆனேன், பட் ஹஸ்பண்ட் வந்து அன்னைக்கு காத்தாலதான் வந்தார் ஹாஸ்பிட்டலுக்கு. ஹி ஹேட் தி ஆபரேஷன், அப்புறம் அந்த கிட்னியை எடுத்துட்டு அவங்க மெல்பர்ன் காமிச்சிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து மெல்பர்ன்ல இருந்து வர கிட்னிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த கிட்னி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 மணியோ 11 மணி வாக்கில தென் என்ன வந்து தியேட்டர் கூட்டிட்டு போனாங்க.
இது எல்லாம் பண்றதுக்கு அங்க ஒரு கோஆர்டினேட்டர்னு ஒருத்தர் இருக்காரு. பிகாஸ் ரெண்டு பேரும் ஒருத்தர் மனம் மாறக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கோஆர்டினேட்டர் மேக் ஷூர் தட் இந்த கிட்னி எடுத்தோடனே தி அதர் டோனர்ஸ் கிட்னி ஆல்சோ அதையும் எடுக்கிறதுக்கு உடனே டைத்துல
ஒரே டைத்துல எடுப்பாங்க.
ஒரே டைத்துல எடுக்கிறாங்க.
இங்க ஆபரேஷன் பண்ணி கிட்னி எடுக்கிறப்போ அங்கேயும் மெல்பர்ன்ல ஆபரேஷன் பண்ணி கிட்னி எடுப்பாங்க.
சரி, அப்ப ரெண்டு பேருக்குமே அறுவை சிகிச்சை நடந்தது, அதன் பிறகு ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கீங்க. அப்ப உங்களோட ரிகவரி எப்படி இருந்தது?
ஹஸ்பண்டுக்கு வந்து ரிகவரி வாஸ் ஷார்ட்டர். அவர் வந்து
மூணு நாள்ல
சார்ஜ் பண்ணிட்டாங்க. நான் வந்து 7 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அப்புறம் எங்க பிள்ளைகள்னா வந்து வீட்டுல எல்லாம் பார்த்துட்டு சாமான வாங்கி சாப்பாடு பண்ணி அப்புறம் வாஷிங் பண்ணி எல்லாம் ரெண்டு பாய்ஸ் வந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஆபரேஷன் ஆனதுக்கு அப்புறம் 1 மாசத்துக்கு டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் கத்தல்.
நமது சமூக மக்களிடையே உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு எப்படி இருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள்?
நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியறது, ஆர்கன் டொனேஷன் பத்தி நிறைய எல்லாருக்கும் தெரியறது, ஆனா குடுக்கறதுக்கு அந்த தைரியம் இன்னும் வரல.
மனம் வரல, தைரியம் வரல.
தைரியம் வரல, அதை பத்தி அவங்களுக்கு ப்ரையாரிட்டியா இல்ல, அவங்களோட அது முதல் யோஜனையா இல்ல, பண்ணணும் குடுக்கணும் அப்படிங்கறது.
பட் 7 வருஷம் முன்னால இவங்க ஆரம்பிச்ச போது அவங்க சர்ஜன் சொன்னாங்க, நம்ம கம்யூனிட்டியில நிறைய பேர் குடுக்கறது இல்ல, அதனாலதான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேற ஆர்கன் தேவைப்படுறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நம்ம கம்யூனிட்டியில அப்படின்னு அவங்க சொல்லி, அதுக்கப்புறம் தான் நாங்க இந்த 2-3 ஈவெண்ட் எல்லாம் இங்க நடத்தி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் ஜாஸ்தி பண்ணோம்.
ஒரு டீச்சர் இருக்கார் வாசுதேவாச்சாரியான்னு, அவர் பகவத்கீதை எல்லாம் பத்தி லெக்சர் கொடுக்கிறார். அவர் வந்து அந்த புரோஷருக்கு எழுதினா இந்த மாதிரி ஆர்கன் டொனேஷன் பண்ணா ஒரு குத்தம் இல்ல, நம்ம ரிலிஜன் அக்செப்ட் பண்றது, நம்ம கணேஷாவே ஆர்கன் டொனேஷன் தான், அவருக்கு எலிபென்ட் ஹெட் இருக்கு ஹியூமன் பாடியில, அதனால அவர் அந்த மாதிரி சொன்னார். அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது, ஜனங்களுக்கு பயம் தான் இது.
அதுக்கப்புறம் ஆர்கன் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்க வந்து இந்த ஹெல்த் வைஸ் இங்க வந்து வருஷம் செக்அப் பண்ணி அதெல்லாம் எப்படி போற அப்படின்னு வந்து பாக்குறாங்க. அந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் செக்அப் பண்ண சொல்றாங்க. அதனால வந்து ஆர்கன் கொடுத்த வாழ்க்கும் சரி, அவ வந்து ஹெல்த்தை வந்து நல்லா பாத்துக்கிறாங்க.
இப்போ உங்களுக்கு ஆஸ் அ டோனர் நீங்க வந்து இப்போ உயிரோட இருக்கும்போதே கிட்னி கொடுத்துருக்கீங்க இல்லையா, உங்களோட லைஃப் ஸ்டைல் அதாவது உங்களுடைய லைஃப் குவாலிட்டியில ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா?
இல்ல, ஒன்னும் இல்லை எனக்கு இப்போதைக்கு தெரிஞ்சு மட்டும். என்னுடைய லைஃப் ஸ்டைல்ல ஒன்னும் குவாலிட்டி, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேனா முன்னால அதே தான் நானும் இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன்.
என்னோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்குதே ரொம்ப கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. முன்னாடி ரொம்ப எல்லாத்துக்கும் யோஜனை பண்ணணும். நாங்க இந்தியாக்கெல்லாம் போய் ரொம்ப வருஷமாச்சு, எனக்கு டயாலிசிஸ் பண்றப்போ எல்லாம் அங்கேயும் போக முடியாது. ஒரு தடவை டயாலிசிஸ் பண்றப்போ என்னோட புள்ள வந்து கிராஜுவேட் பண்ணிட்டு இருந்தான், அதனால யூஎஸ்ல, அதனால வா வா வான்னு ரொம்ப கூப்பிட்டதுனால நாங்க அங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு போனோம். அங்க போன உடனே இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டது. அந்த டைத்துல எல்லாம் ஒங்கியும் போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் சாப்பிட முடியாது. பட் இப்போ வந்து சாப்பாட்டுனா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, என்னால போய் நல்லா வாக் பண்ண முடியும், எக்ஸசைஸ் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். இப்போ நார்மல், ஆல்மோஸ்ட் நார்மல் லைஃப்.
இதுவரை உடல் தானம் செய்வதை பற்றியே யோசிக்காதவர்களுக்கு உங்களின் அறிவுரை என்னவாக இருக்கும்?
இந்த ஒரு விஷயத்துலதான் நம்ம தானம் கொடுத்து ஒத்தாளுக்கு லைஃப் மாத்த முடியும்.
மிக்க
நன்றி உங்கள் இருவருக்கும். உங்களுடைய இந்த அனுபவத்தை SBS தமிழ் நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டது வந்து பலருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று நாங்கள் நம்புகின்றோம். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.